புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தேசிய கல்லூரி தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க. புவனேஸ்வரி அவர்கள் இன்று கவிஞர் வைரமுத்து அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கவி பேரரசு வைரமுத்து படைப்புகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நாம எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்போம், அதே நேரத்தில் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்போம். திரைப்பட பாடல்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் அளவிற்கு அவர்களுடைய பாடல்களை வந்து எழுதியிருப்பாங்க. இதை வந்து குரல் மூலியமாக ஒலிக்க செய்தும் நம் இனிமையான நல்ல பாடல்களையும் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். இந்த வகையில் வந்து நாம் அனைவருக்குமே தெரிந்த நம்முடைய கவிஞர் வைரமுத்து ஐயாவோட பிறந்த தினம் இன்று. அவருடைய எழுதிய பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் நம் மனதில் நீங்கா வண்ணம் இடம் பிடித்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இவரை பற்றிய தகவலும் இவர் எழுதிய கவிதை பாடல்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை வந்து பேராசிரியர் ஒருத்தர் விரிவாக கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம்
மேடம் வணக்கம். மேடம்
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். நான் முனைவர் க. புவனேஸ்வரி. பாரம்பரிய பெருமைகள் கொண்ட திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியில் தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக 15 வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி வருகின்றேன். இன்று ஒரு அற்புதமான நாள், உலகமே வியந்து கொண்டாடும் ஒரு உன்னத கவிஞரின் பிறந்த நாள். ஆம், நம் அனைவரது மனமும் கவர்ந்த கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நல்ல நாளில் உங்களோடு அவரை பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழுகின்றேன்.
வைரமுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும், அவருடைய அந்த நளினமாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில் வந்து தமிழ் ஆளுமை அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா வைரமுத்து சாரோட தமிழ் ஆளுமை எந்த அளவுக்கு இருந்துச்சு மேடம், அதை பத்தி முதல்ல சொல்லலாமே.
அதாவது வைரமுத்து அவர்களை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு முறை கருதி, வடுகப்பட்டியிலே வந்து ஒரு வறுமையான குடும்பத்திலே அவர் பிறந்தவர். இருந்தாலும் அவருடைய வளமான தமிழ் ஆற்றலினாலே தமிழ் பேராசிரியராக உயர்ந்தார். அதையும் தாண்டி இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தமிழ் கவிஞராக அவர் ஏற்றம் பெற்றார். நிறைய தமிழ் கவிதை நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். உதாரணமா சொல்லணும்னா, இன்னொரு தேசிய கீதம், மௌனத்தின் சத்தங்கள், பழைய பனை ஓலைகள், என் ஜன்னலின் வெளியே, பெய்யன பெய்யும் மழை, இப்படி வரிசையாக அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கவிஞரை பற்றித்தான் நாம் இன்று பேச இருக்கின்றோம். அவருடைய தமிழ் ஆளுமையை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். இருக்கக்கூடிய கவிஞர்களிலேயே மிக அதிகமான அளவிலே புதிய தமிழ் சொற்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இன்னும் சொல்ல போனா, அவருடைய ரத்தம் கதை அனைத்திலும் அந்த தமிழ் இலக்கியங்களுடைய ஆளுமை ஊறி இருக்கிறது. அதனாலதான் அவர் எழுதக்கூடிய கவிதைகளிலும் சரி, திரைப்பட பாடல்களிலும் சரி, சங்க இலக்கியங்கள் தொடங்கி திருக்குறளில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள் வரை தமிழ் இலக்கிய செய்திகளை மக்களுக்கு அவ்வளவு அழகாக அவர் எடுத்துக் கூறியிருக்கின்றார். இப்ப உதாரணமா பார்த்தோம்னா, எறும்புகளோட ஒரு பேட்டி அப்படின்னு சொல்லி பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற கவிதை தொகுதியில அவர் சொல்லியிருக்கார். அதுல எறும்பு என்ன இவ்வளவு சின்ன உருவம், இதை பத்தி என்ன பேட்டி, இதோட யார் இப்படி பேட்டி காணுவாங்கன்னு நம்ம யோசிச்சா கவிஞர் அதை அவ்வளவு அழகா பதிவு செய்யற, உங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முற்பட்டது எங்கள் பொந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிற சொல் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர் புதிதாக ஒரு சொல்லை தமிழுக்கு கொடுக்கிறார், பொந்து சமவெளி நாகரிகம் என்று. அதுக்கடுத்து சொல்றார், மயிலிறகால் அடித்தாலே மாய்ந்து விடும் எங்கள் ஜாதி. எறும்பு சொல்லுதான், மத யானைக்குள் புகுந்து மாய்த்து விடும், லேசா அடிச்சா கூட இறந்திடக்கூடிய அளவிற்கு நாங்கள் மென்மையானவர்கள் தான். அதே நேரத்துல எங்களுடைய துணிச்சல் எப்படிப்பட்டது தெரியுமா, ஒரு மத யானையை கூட நாங்கள் சாய்த்து விடுவோம். இன்னொன்னு, எறும்போடது அந்த ஒற்றுமையை சொல்லுகிற பொழுது ஒரு அறிவியல் செய்தியையும் சேர்த்து இதுல பதிவு செய்வார் கவி பேரரசர். எறும்புகள் அமேசான் காட்டிலே மிக பெரிய அளவுல இருக்குமா, இந்த அமேசான் காட்டு எறும்புகள் எல்லாம் எத்தகைய வலிமை உடையனன்னு கேட்டோம்னா, ஒரு பெரிய யானை இறந்து கிடந்தா அந்த யானையே சிறிது சிறிதாக அரித்து தின்றுவிடக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்த எறும்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தையும் இதில் அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதே போல சொன்னேன், தமிழ் இலக்கிய கருத்துக்களை நிறைய வைரமுத்து தன்னுடைய கவிதைகளிலே கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம எல்லாருக்கும் நிறைய திருக்குறள் கருத்துக்கள் தெரியும். இப்ப ஒரு தலைவி சொல்வதாக ஒரு திருக்குறள், நாளொட்டி சேயும் விரல் அப்படின்னு வள்ளுவர் அதுல குறிப்பிடுவார். தலைவன் எப்ப வருவான் எப்ப வருவான் யோசிச்சு 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 அந்த நாள் காட்டிய பார்த்து 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 அவ விரல் எண்ணி பார்த்தே தேய்ந்து விட்டதான். இது அழகா ஒரு கவிதையில வைரமுத்து சொல்லுகிறார், மாலை சூடும் தேதி எண்ணி பத்து விரலும் தேயும். இன்னும் இதற்கு அடுத்த நிலையில சூழலியல் ஆர்வலராக அங்கும் தனது தமிழ் ஆளுமையை அவர் வெளிப்படுத்துறார். அதாவது மரத்தை பத்தி ஒரு இதுல அழகா பட்டியலிட்டுக் கொண்டே வருவார், மரம் என்னவெல்லாம் செய்கிறது, ஆனா மனிதன் ஆறறிவு உடையவன், அவன் எவ்வாறு தாழ்ந்து போகிறான்னு சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது, மரம் நாம் தொட்டில் கட்டுவதிலிருந்து நம்மை பாடையில் ஏற்றக்கூடிய வரை பயன்படுவது மரம்தான், 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 எல்லாம் மரம்தான், 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 மனிதன் மரம்தான் என்று இயற்கையோடு இயங்கி வாழும் சூழலை மனிதன் மறந்ததால் தான் நமக்கு இத்தனை துன்பங்களும் உண்டாகின்றன என்று சங்க இலக்கியங்கள் சொன்ன கருத்தை அப்படியே அழகாக தன்னுடைய கவிதையிலே வணக்கம் வள்ளுவரே என்று தொடங்கும் கவிதையிலே வைரமுத்து பதிந்து வைத்திருக்கின்றார்.
மேடம், இப்போ அதே நேரத்துல தமிழ் பற்றி அவருடைய ஆளுமையை பத்தி விரிவான வகையில சொன்னீங்க.
திரைப்பட பாடல்கள்ல வந்து வைரமுத்து சாரோட செய்த புதுமைகள் என்னென்ன மேடம், அதை பத்தி சொல்லலாமே?
நிச்சயமாங்க சார். ஏன்னா அவருடைய கவிதைகள் எந்த அளவுக்கு சிறப்பாக போற்றப்பட்டதோ, 1990களிலே கிட்டத்தட்ட எல்லா இளைஞர்களுடைய மனதையும் சென்று தைத்தது வைரமுத்துவினுடைய திரைப்பட பாடல்கள் தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 90ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த பாடல்களை விரும்பாத இன்றைய இளைஞர்கள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ரொம்ப சிறப்பாகவும் புதுமையாகவும் கருத்துக்களை பதிவு செய்வதிலே வல்லவர் வைரமுத்து. இப்ப கையறி நிலை என்று ஒரு துறை தமிழ் இலக்கியத்துல, அதாவது யாராவது ஒருத்தர் இறந்து விட்டால் அந்த இடத்திலே புலம்பக்கூடிய ஒப்பாரி, அதுதான் புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்ப பாரி இறந்து விடுகின்றான், கடையெழு வள்ளல்களிலே ஒருவனாக இருக்கக்கூடியவன் பரம்பு மலையினுடைய அரசன் பாரி, அவன் இறந்து விட்ட பொழுது அவனுடைய மகள்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கவை தங்கவை என்று இரு பெண்மக்கள், ரெண்டு பேரும் ஐயோ எங்க அப்பா இறந்துட்டாரேன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு பாடல் பாடுகின்றார்கள். இது புறநானூற்றுல இருக்கு. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் யாயும் இருந்தோம் எந்தையும் இருந்தார், அதாவது போன பௌர்ணமியின் பொழுது எங்களுடைய தந்தை எங்களோடு இருந்தார், எங்கள் நாடும் எங்களோடு இருந்தது, ஆனால் நிலவே இந்த நீ இருக்கிறாய், எங்கள் தந்தையும் இல்லை எங்கள் நாடும் இல்லை எங்களை காப்பதற்கு யாரும் இல்லை என்று அந்த பெண்கள் இருவரும் வருந்தி பாடிய அந்த பாடலை அப்படியே வைரமுத்து எடுத்து ஒரு திரைப்பட பாடலிலே தலைவனும் தலைவியும் காதலிக்கின்ற பொழுது பாடுவதாக மாற்றி புதுமை செய்திருக்கின்றார். இதோ அந்த பாடல் உங்களுக்காக. அட்டை திங்களன் நிலவில் நெற்றி சரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா, அற்றை திங்களன் நிலவே கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா, நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகையில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லா, புறவில் வந்தவனே மேல்விழி மொழிகள் கேளாய், அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்யாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா, அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும்
மங்கை மான்பிழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன, மங்கை மான்பிழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன,
தாண்டிநாடனை கண்ட என்னுடன் பசமை கொண்டதென்ன,
நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனவிலே தோன்றும் இன்னும்,
இழைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையில் மேகலை இருக்கவில்லை,
நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறியவாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், நிலவில் வெற்றி தரள நீர்வடிய குற்றப் பொய்கையாடியவள் நீயா.
அருமையான பாடல்கள் பல அவருடையது இருக்குங்க சார்.
சினிமா பாடல்கள்ல மனதில் பதிந்த பாடல்கள் அப்படின்னா ஒரு சில பாடல்கள் கூட சொல்லலாமே.
என்ன சத்தம் இந்த நேரம் என்று இளையராஜா, வைரமுத்து, எஸ் பி பாலசுப்ரமணியன் இவர்களுடைய கூட்டணியிலே உருவாகி இருக்கக்கூடிய எண்ணற்ற பாடல்களை நாம் பட்டியல் போட்டு சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதுல ஒரு பாடல சொல்லுவார் ரொம்ப அழகா, அந்த பெண் தன்னுடைய மன வேதனையையும் அந்த தலைவன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பையும் அழகாக இங்கே பதிவு செய்வாள்.
குல தெய்வமே குறை தீர்க்கவா, என்னை கரை சேர்க்கவா, நீயே அணைக்கவா, தீயை அணைக்கவா,
குலதெய்வமே குறை தீர்க்கவா,
அந்த பாடல் ரொம்ப அருமையா, ஒரு தலைவனுடைய மனம்தான் நான் அமரக்கூடிய சிம்மாசனம் அப்படிங்கறத அவ்வளவு அழகா அதுல பதிவு செய்திருப்பார். எப்பொழுதுமே ஒரு பெண் விரும்புவது கணவனுடைய அன்பை மட்டுமே என்பதை அந்த பாடல் மிக அழகாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கோம். இது நிறைய பாடல்கள், இளைஞர்களுக்கு அறிவுரை தரக்கூடிய பாடல்கள், குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய தொடக்க பாடல்கள் முழுமையுமே வைரமுத்துவனுடைய ஆளுமை நிறைந்த பாடல்கள் தான். ஒருவன் ஒருவன் முதலாளி ஆரம்பிச்சு எட்டு எட்டா மனிதர்களுடைய வாழ்க்கையை பிரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அவ்வளவு அழகாக சொன்னவர் ஒரு கவிதையிலேயும் இளைஞர்களுக்கு இப்படி அறிவுரையை சொல்லுகிறார். அந்த கவிதையை இப்ப சொல்றேன் உங்களுக்காக. பொதுவா நம்ம எல்லாருமே என்ன ஆசைப்படுவோம்னா, மேல் நோக்கி வளரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். வளர்ச்சிங்கிறதே கீழிருந்து மேலே செல்வதுன்னு சொல்லுவோம். ஆனா வைரமுத்து இன்னும் இங்க புதுமையாய் சொல்லுகிறார், மேல் நோக்கி முட்டும் விதை, மேல் நோக்கி எழும் மூங்கில், மனிதன் கூட மேல் நோக்கித்தான் செல்வான், ஆனால் இவற்றிற்கெல்லாம் எப்பொழுது தெரியுமா சிறப்பு, கீழ் நோக்கி பொழியும் மழை மட்டும் பொய்த்துவிடின் அனைத்தும் இந்த உலகில் இல்லாமல் போய்விடும். அப்ப எல்லாருமே மேலே 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 உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் வானிலிருந்து பொழியக்கூடிய மழை மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டுமாம், கருணை உள்ளவனே உயிர்களுக்கு தலைமை தாங்குகிறான் என்று தன்னுடைய கவிதையிலே வைரமுத்து அழகாக இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்.
ஒவ்வொருத்தரும் இளைஞர்களுக்கு பல்வேறு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும், பல்வேறு தகவல்கள் கூறுவதாக இருக்கட்டும், நிறைய வந்து சொல்லிக் கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கு. வைரமுத்து ஐயா இளைஞர்களுக்கு என்ன ஒரு அறிவுரைகளை சொல்லியிருக்காரு, அதை பத்தி கூட சொல்லலாமே.
பொதுவா இன்றைய இளைஞர்களுக்கு கல்வியிலே நாட்டம் அதிகம் இல்லை, அது ரொம்ப அவர் வருத்தத்தோடு பல கவிதைகளிலே பதிவு செய்திருக்கிறார் சார். புத்தக சுமை பொறுக்காமலே இன்றைய பெண்கள் பூப்பெய்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இது வந்து கல்வியின் மீது இளைஞர்கள் நாட்டம் இல்லாது இருப்பதற்கு காரணம் இன்றைய கல்வி முறையும் தான் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு மட்டுமான அறிவுரையாக இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு சாட்டை அடியினை இந்த கவிதையின் வாயிலாக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ரொம்ப அழகா அதுல பதிவு செய்திருப்பார்.
இப்போ இளைஞர்களுக்காக சொன்ன அறிவுரைகள் அப்படிங்கிற ஒரு பக்கத்து இருந்தா கூட மேடம், வைரமுத்து சாரோட கவிதைகள் மட்டும் இல்லாம திரைப்படத்தில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரி கொண்டு வந்தார் மேடம்?
திரைப்பட பாடல்களை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டோம். அவருடைய கவிதை புதினங்கள்ல வந்து ரொம்ப அழகாக பல புதிய தகவல்களை வைரமுத்து செய்திருக்கிறார். ஏன்னா அவருடைய திரைப்பட பாடல்கள் கவிதைகளுக்கு இணையாக நிறைய கவிதையிலே எழுதியிருக்கக்கூடிய புதினங்கள். இப்ப தண்ணீர் தேசம் அப்படின்னு ஒரு புதினம், நம்ம ரொம்ப அருமையான ஒரு புதினம். அந்த புதினத்துல பாத்தீங்கன்னா ஒரு தலைவனும் தலைவியும் விரும்புவாங்க, ஒரு படகை எடுத்துட்டு கடலுக்கு உள்ளுக்குள்ள போயிடுவாங்க, கொஞ்ச நேரம் கடற்கரையை உள்ள கடலுக்குள்ள போய் ரசிச்சுட்டு வரலான்னு. போகிற பொழுது மீனவ நண்பர்களோடு உள்ள போவாங்க, அவங்க நாலு பேரை நண்பர்கள் அழைச்சிட்டு போனா படகு பழுதாகி அங்கேயே கிட்டத்தட்ட பல நாட்கள் உயிருக்கு போராடி மீண்டு வருவதாக அந்த தண்ணீர் தேசம், அதாவது தன்னை சுற்றி கடல் தண்ணீர் இருக்கும், குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது. இதுல ஒரு அழகான காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல வரக்கூடிய தலைவியினுடைய பெயர் கடல் ரோஜா. அவ முழுக்க முழுக்க சைவம் மட்டும் சாப்பிடக்கூடியவர். அந்த பொண்ணு என்ன பண்றா, நாளாக நாளாக இப்ப கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, உண்ணுவதற்கு உணவு கிடையாது, பருகுவதற்கு தண்ணீர் கிடையாது. ஒரு சூழலுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய கடல் ஆமையை பிடித்து கொண்டு வந்து அந்த தலைவன் என்ன பண்றான், அதோட ரத்தத்தை எடுத்து ஆளுக்கு கொஞ்சமாக அதை பங்கிட்டு குடிக்கிறார்கள். இவ அதை குடிக்க மாட்டான்னு நினைச்சு இவளுக்கு பங்கு வைக்கல, ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்காங்க. இவ அங்கிருந்து வந்து என்ன பண்றா, இவ கைகளிலே இருக்கக்கூடிய அந்த கோப்பை அவங்கிட்ட நீட்டி எனக்கும் ஆமை ரத்தம் தாருங்கள் அப்படின்னு கேக்குறா. அப்ப இந்த செய்தியை எழுதுகிற வைரமுத்து அவர்கள் அழகாக பதிவு செய்வார்கள், ஒருவன் சைவனாக இருப்பதற்கும் அசைவனாக மாறுவதற்கும் காரணம் சூழ்நிலைதான். அதனால்தான் கடல் ரோஜா ஆமை ரத்தம் கேட்டால் சலீம் சைவனானான். சலீம்ங்கிறவன் அவர்களுடைய நண்பர்களை ஒருத்த முழுக்க முழுக்க அசைவத்தை உண்ணக்கூடியவன். ஆனா அங்க இருக்கிற ஒரு எளிய பொண்ணு இன்னொரு நண்பன் சாப்பிடுவான். அந்த உயிர் இரக்கத்தை அங்க அழகா பதிவு செய்திருப்பாரையோ, நம்மோடு வலம் வந்தது அந்த எலி, அந்த எலிய போய் பசிக்குதுன்னு நீ சாப்பிட்டியே, இன்னிலிருந்து நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன், உனக்கு பதிலாக நான் இன்றிலிருந்து சைவனாக மாறுகிறேன்னு சொல்லி அந்த சலீம் என்கிற பாத்திரம் சைவத்திற்கு மாறிவிட்டது. ஆனா இவ்வளவு நாள் சைவத்திலே இருந்த கடல் ரோஜா தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ஆமை ரத்தத்தை குடித்தாள் என்று சூழ்நிலைதான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்பதை அழகாக அந்த கவிதை புதினத்திலே சொல்லியிருப்பார். அதே போல வில்லோடு வா நிலவே என்று ஒரு புதினம், இது வரலாற்றை சார்ந்தது. நம்ம கல்கி அவர்கள் வரலாற்று புதினம் எழுதுவதே வல்லவர் என்று கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு இணையாக இங்கே கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும், ஆடுகோட்பாட்டு சேரலாதனும், தமிழ் புலவர் நச்செல்லையாரும் எவ்வளவு அழகாக அவர்களுடைய அந்த காதலை இந்த கவிதை புதினத்திலே வைரமுத்து அவர்கள் படித்திருக்கிறார், படைத்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் படித்து படித்து பேரின்பம் அடைய வேண்டிய ஒரு அருமையான புதினம் அது. வாய்ப்பு கிடைத்தால் நேயர்களே நீங்களும் அதனை படித்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கும் அது பிடிக்கும்.
கவிதைகள் சினிமா பாடல்கள் ஒரு பக்கத்து இருந்தா கூட பெண்களை பற்றி வைரமுத்துவனோட சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு அதை பத்தி தெரிவிக்கலாமே மேடம்?
நிறைய பாடல்கள்ல பெண்களுக்கான அறிவுரைகள், பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம சொல்லுவோம், ஊருக்கு தான் உபதேசம், அது வீட்டுக்குள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்பது தவறுன்னு பாரதி பாடியத, கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமான்னு அழகா பதிவு செய்வார் வைரமுத்து. இப்படி பெண்கள் வந்து பிற இடங்களிலே துன்பப்படக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லுவதோடு விட்டுவிடாமல் எப்பயும் சொல்லுவோம், நம்முடைய வீட்டிலும் அதை கடைபிடிக்க வேண்டும். இத ரொம்ப அழகா செய்தவர் வைரமுத்து. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இவர் முதன் முதலில் எழுதிய பாடலில் கூட தன்னுடைய மனைவியின் பெயரை வைத்துத்தான் இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு தொடங்குகிறார். மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்து விருதுகள் எல்லாம் இவருக்கு கிடைக்கின்றன. அப்ப உங்களுடைய இந்த புகழுக்கு காரணம் யார் என்று கேட்கின்ற பொழுது வைரமுத்து அவர்கள் சொன்னது, பொன்மணி துணை இருப்பதால். பொன்மணி என்பது அவருடைய மனைவியின் பெயர். பொன்மணி துணை இருப்பதால் சூரிய கவிஞனாய் இந்த உலகை நான் சுற்றி வருகின்றேன் என்று தனக்கு கிடைத்த புகழ் என் மனைவியினால் வாய்த்தது என்று ஒரு கவிஞன் கூறுகிறான் என்றால், இதைவிட பெண்மைக்கு சிறப்பினை வேறு யாராலும் சேர்க்க முடியாது என்பதுதான் உண்மை. வெறும் புகழ்ச்சி இல்லை.
வைரமுத்து ஐயாவோட பிறந்த தினமான இன்று அவரோட தமிழ் ஆளுமையை மட்டும் இல்லாம திரைப்படத்துல பாடல்கள் எந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு விஷயமா இருந்துச்சு, அதே நேரத்துல இளைஞர்களுக்கு கொடுத்த தகவலும், கவிதை மட்டும் இல்லாம புதினமும் அவரால் எழுத முடியுங்கிற பல தகவல்களையும், பெண்களை பற்றிய வைரமுத்து சாரோட தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
இவ்வளவு அழகாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கும் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுகை பண்பலையின் நேயர்கள் அனைவருக்கும், குறிப்பா வைரமுத்து சார் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி முடிக்கின்றேன். முடிப்பவர் முனைவர் க. புவனேஸ்வரி, திருச்சி. நன்றி, வணக்கம்.
நன்றி மேடம்.
நேர்களே, இதுவரை கவிஞர் வைரமுத்து அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கவி பேரரசு வைரமுத்து படைப்புகள் குறித்து திருச்சி தேசிய கல்லூரி தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க. புவனேஸ்வரி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.